உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் கிருபியாக நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சகோதர ஐக்கியத்திற்காகவும் நம்ம நம்முடைய இருக்கைகளில் அவருக்கு நன்றிகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். இஸ்ரேலினுடைய அந்த வனாந்திர பிரயாணம், அதைய நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து யோசனைப்படுத்துவதற்கான இந்த தியான வகுப்பில் மீண்டும் நாம் சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு நேர்ந்த அனுபவங்கள், அவர்கள் எகிப்துக்கு வந்த விதம், வந்த சூழல், எகிப்துல அவர்கள் பெற்ற அனுபவங்கள், பார்வோன் மூலம் கொடுக்கப்படுதல், அதே சமயம் தேவனுடைய வழிநடத்துதலின் மூலம் இஸ்ரேலுடைய சந்ததி எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் மத்தியில் காக்கப்பட்டது. இதனுடைய இது ஒரு நிழலாக, இந்த நிழல் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய சுவிசேஷுக சபையினுடைய அனுபவங்களுக்கு ஒரு நிழலாக இருப்பதையும், இந்த காரியம் நிஜமாக இருப்பதையும் நாம் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன்ல நாம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நாம தொடர்ந்து செல்ல போறோம். இஸ்ரேலுடைய அந்த வனாந்திர பிரயாணத்தின் நிழலை தியானிச்சு அதிலிருந்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கான பாடமா நம்முடைய வனாந்திர பிரயாணத்தில் இந்த பூமியின் சீவியத்தில் இன்றைக்கும் கூட ஒரு சின்ன பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் தான் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா கஷ்டங்களையும் எகிப்தில் அங்கே பார்த்துட்டு தேவனுடைய வல்லமையினால தாக்கப்பட்டு இருந்தாலும் அவர்கள் சுதந்திரம் விரும்பினாங்க, விடுதலை எதிர்பார்த்தாங்க, ஒரு மீட்பு அவர்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த மீட்புக்கு ஏற்ற வேலையில தேவன் அங்க அவருடைய வழி நடத்துதல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல வந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நல்லா கேட்டுக்கிறோம், நமக்கு நல்லா தெரியும். அந்த ஜனங்களுக்கு விடுதலை தேவன் தருவதற்கு ஏற்ற சமயம் வந்த போது, அந்த விடுதலை தருவதற்கான தேவனுடைய இடைப்படுதல், அந்த வாதைகளின் மூலம் அங்க ஆரம்பிச்சது நம்ம பார்க்கிறோம். அவர்களை எகிப்தியர் விடுவிப்பதுக்காக தேவன் எகிப்தியர் மேல தத்துவவாதைகளை அனுப்பினார், நமக்கு தெரியும். ஆனா அதுல முதல்ல 9 வாதைகள் அனுப்பப்பட்டிருந்துச்சு. அந்த 9 வாதைகளையுமே தேவன் தான் அனுப்பினார். ஆனா அந்த 9 வாதைகள்னால இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட முடியாமல் போச்சு. அதாவது இந்த 9 வாதைகளையுமே தேவன் தான் அனுப்பினார். இந்த வாதைகள் தேவனால் அனுப்பப்பட்ட வாதைகள் தான், பட் இன்எஃபெக்டிவ். அப்படின்னா எதற்காக அது அனுமதிக்கப்பட்டுச்சோ, எதுக்காக அந்த வாதைகள் அவர்கள் மேல் அனுமதிக்கப்பட்டுச்சோ, நோக்கம் அங்க நிறைவேறும் அளவுக்கு அந்த வாதைகள் வந்துட்டு தீரியம் கொண்டதா அங்க இல்லை, எஃபெக்டிவா அங்க இல்லைங்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். ஒருவேளை இதை பார்க்கும் போது தேவன் அதையே செய்ய முடியாமல் போச்சு, ஒருவேளை அவரிடத்துல செய்ய முடியாத அளவுக்கு ஏதேனும் இருந்ததா என்று நமக்கு சிந்திக்க தோணலாம். பட் நம்ம அப்படி சிந்திக்க மாட்டோம், நமக்கு தெரியும். ஏன் ஒருவேளை இதனுடைய காரணம் இப்படி இருக்கலாம், முதல் வாதையிலேயே அவங்க விடுதலை பண்ணும்படிக்கு தேவன் முதல் வாதையிலேயே அந்த மாதிரி ஒரு தீவிரத்தை காண்பிக்கல, ஏன் 2, 3, 4, 9 வாதைகள் வரைக்கும் தேவன் அனுமதிச்சார் என்று பார்க்கும் போது ஒரு பாயிண்ட் பிரதர் நல்லா சொல்றார். இந்த காரியங்கள மாம்சீக இஸ்ரேலர் மத்தியில தேவன் நடத்திட்டு கொண்டிருக்கும் போது தேவனுடைய இருதயத்துல ஆதிக்குரிய இஸ்ரேலர்கள் எப்போதுமே அங்க இருந்தாங்க. ஏன்னா வசனங்கள் நமக்கு தெரியும், அவங்களுக்கு திருஷ்டாந்தங்களா நடந்தது நமக்கு வந்துட்டு எச்சரிப்பா போதனையா அங்க இருக்கு. இஸ்ரேலர்களை விடுவிப்பதற்கான அந்த வாதைகளை அனுப்புற விஷயத்துல தேவன் ஆவிக்குரிய விஷயம் இஸ்ரேலர்களுக்கு சில படிப்பினைகள் அங்க உள்ள வச்சிருந்தார். அது அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் விதத்துல இந்த காரியங்கள் தேவன் இஸ்ரேல் மத்தியில அங்க நடத்திருக்கிறார். கண்டிப்பா அது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இருந்தாலும் இந்த வசனத்தை நாம ஆழமா பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நடந்துட்ட நேர்ந்த திருஷ்டாந்தங்கள், நிஜமாக அவர்கள் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் கண்டிப்பா நமக்கு படிப்பினைகளை கொண்டுள்ளதால இப்போ நாம இதைய கொஞ்சம் ஆழமாக அங்க பார்க்கணும். சோ விடுவிக்கணும் இஸ்ரேல் சேனங்களா எகிப்துல இருக்கு. சோ தேவன் அனுமதிக்கிறார் வாதை, அதுல 9 வாதைகள் அனுமதிக்கப்பட்டாச்சு, ஆனா எந்த விதமான நோக்கமும் அங்க நிறைவேறல. அப்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது, ஆனா அந்த விடுதலை எதனால தான் கிடைச்சதுன்னா தெளிவா அந்த 10th வாதை. சோ 10th வாதை தெரியும் நமக்கு, செலக்ஷன் சங்காரம். சோ இந்த 10th வாதை தான் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு காரணமாயிருந்த வாதம். அது ரொம்ப முக்கியமான வாதையில என்ன இருந்துச்சு என்று பார்க்கும் போது, அந்த பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் அந்த வீடுகளுடைய நிலைக்கால்கள்ல என்ன பண்ணணும், செழிக்கப்படணும். அப்படி செழிக்கப்பட்டுட்ட வீட்டுக்குள்ள இஸ்ரேலர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் காக்கப்பட்டனர், அதே சமயத்துல எகிப்தியரங்க காக்கப்படல. இது வந்து நாம பார்க்கும் போது அந்த தலைச்சன் சங்காரம் நிறைவேறிச்சு. இந்த வாதை இஸ்ரேல் சேனங்களுக்கு எகிப்துல இருந்து ஒரு விடுதலை அங்க தந்தது. இந்த ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். 10th வாதை தான் அவங்களுக்கு விடுதலை அங்க பெற்று தந்துச்சு. அந்த 10th வாதையில இஸ்ரேல் ஜனங்கள அந்த பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள் தங்களை கத்து கொண்டதுனால அந்த வாதையிலிருந்து அவர்கள் தங்களை காத்து கொண்டாங்க. அதன் மூலம் அவர்களை எகிப்துல இருந்தே விடுதலை பெறுவதற்கு அங்க ஏதுவாக அங்க இருந்துச்சு. சோ இந்த ஒரு விஷயம் இது இன்னைக்கு நாம ஆழமாக சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோ அப்போ இது எதை காண்பிக்கிற ஒரு வேலை ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். சோ 9 வாதை தேவன் தான் அனுபவிச்சார், விடுதலை இல்ல. ஆனா 10th வாதை தேவன் தான் அனுபவிச்சார், அந்த 10th வாதை தான் விடுதலை பெற்று சென்று சொல்லும் பொழுது ஒரு அருமையான பாயிண்ட் நமக்கு அங்க இருப்பதாக நம்ம கண்டுக்கோம் சகோதரர் முன்வைக்கும் போது. சோ இதை எதை குறிக்கலாம், ஒருவேளை தேவனுடைய தெய்வீக வழி நடத்துதல்கள் பலவிதமான வழி நடத்துதல்கள் இருக்கு, பல காரியங்கள் சாதகமா தேவன் நமக்கு செய்கிறார். சோ இப்படி தேவனுடைய வழி நடத்துதல் அநேக காரியங்கள்ல தேவனுடைய வழி நடத்துதல் நம்மை தேவனுக்கு மிக அருகாமையில கொண்டு வருவதற்கு உதவினாலும், ஆனா மீட்பு என்று சொல்லும் பொழுது இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் போது அது வந்து கண்டிப்பா கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்துல நம்மை காத்து கொள்வதின் மூலம் மாத்திரமே என்கிற அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு இங்க ஹைலைட் ஆகுது. இது நமக்கு நல்ல ஆழ பதிய வைக்கிற ஒரு சம்பவமாக இருக்கு. சோ அநேக விஷயங்கள் நமக்கு சாதகமா தேவன் கிருபையில அவருடைய வழி நடத்துதல செய்தாலும் இந்த விஷயங்கள் ஒருவேளை தேவனிடத்துல நாம் நெருங்கி செல்வதற்கு உதவலாம், ஆனா கண்டிப்பா மீட்பு அல்லது ரட்சிப்பு அது இந்த உலகத்துல இருந்தோ பாவத்துல இருந்தோ நமக்கு வரணும்னா கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம். இப்படித்தான் அவங்க பேசிட்டு இருக்கிறார். நான் அப்படியே தான் போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வீடு, அந்த ஆடு, அதனுடைய ரத்தம் தெளிக்கப்படுறது, அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பாசோவர் சமயங்கள் எல்லாம் நம்ம மெடிடேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் அப்படியே போறேன், அப்படியே தான் அங்க கொடுக்கறது அங்க பாக்குறோம். சோ அப்போ கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்துல காத்து கொள்றது தான் நம்ம அங்க விடுதலை செய்யும். அப்போ இங்க அந்த ஆடு அடிக்கப்பட்டிருக்கு, ஆனா ஆடு அடிக்கப்பட்டுச்சுங்கிற ஒரே அடிக்கப்பட்டது பட்டு இருப்பது நமக்கு விடுதலை பெற்றுத்தர முடியாது. சோ கர்த்தர் இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் பலி தந்திருக்கிறாருங்கிறது மாத்திரம் நமக்கு விடுதலை தர. அது ரொம்ப முக்கியமானா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் காக்கப்படணும்னா ஆடு மாத்திரம் அடிக்கப்பட்டா போதாது, அந்த ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அவர்கள் என்ன பண்ணிக்கணும், தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டியது அங்கு. சோ ஆடு அடிக்கப்படுறது ஒரு விஷயம் தான், முக்கியமான விஷயம் தான், ஆனா அந்த ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இஸ்ரேலர்கள் தாங்களாக தங்களை உட்படுத்திக் கொள்வதுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். சோ ஆடு அடிக்கப்பட்டதே அவங்களுக்கு விடுதலை கேரண்டி பண்ணாது, மாறாக அவங்க விடுதலை வேணும்னா அவர்கள் அந்த ரத்தத்துக்குள்ள தங்களை அங்க உட்படுத்தி கொள்ளணும். சோ இதே விஷயம் தான் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு நிச்சயத்தில் அங்க. சோ அப்போ கர்த்தர் இயேசுனுடைய அந்த ரத்தம், அந்த பலி, அந்த விலை கிரயம் அதுக்கு உள்ள வந்து நம்ம அங்க உட்படுத்திக் கொள்ளணும். சோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் பிரதர் அங்க பேசுறாங்க. ஆனா இது நம்ம டீப்பா சிந்திச்சா கூட அது பிரயோஜனமான பாயிண்ட் அங்க இருக்கு. அதாவது என்ன சொல்லலாம் இந்த விஷயத்துல அப்படின்னா, வெறுமனே கர்த்தர் இயேசு உலகத்துக்காக மறுச்சார், அவர் உலக ரட்சகர் என்று அவருடைய பலியின் மேல பலியை பார்க்கிறதை காட்டிலும், இல்ல அவர் மறித்தார் என்னுடைய பாவத்துக்காக மறிச்சார் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாருன்னா, பிலீவ் அபவுட் ஜீசஸ் சாக்ரிஃபைஸ், பிலீவ் இன் ஜீசஸ் சாக்ரிஃபைஸ். இந்த புக்ல அப்படித்தான் கொடுக்குறார். நல்லா இருக்கும். என்ன விஷயம் இது? கர்த்தர் இயேசுனுடைய பலிய உலகத்துக்கான பலியா மாத்திரம் பார்க்கிறது அறிவுபூர்வமா. ஆனா கர்த்தர் இயேசுனுடைய பலிய தன்னுடைய சொந்த பாவத்துக்கான பலியா பாக்குறது. இது ரெண்டுக்குமே அங்க வித்தியாசம் இருக்கு. சோ இந்த ரெண்டுமே நம்மை தேவனுடைய திட்டத்துல வெவ்வேறு நிலைப்பாடுகள்ல அங்க வைக்கும். டிவைன் சார்ட் நம்ம மைண்ட்ல எல்லாருக்கும் இருக்கும். சோ இந்த இயேசுவினுடைய பலி அது உலகத்துக்கான பலி என்று மாத்திரம் பார்க்கிறவங்க தான் என் கோடுக்கு கீழே இருக்கிற அந்த பி வரும் இல்லையா? அது பி தானே, பி அந்த பெரிய காஸ்பல் எக்ஸ்பிரமே இல்ல எனக்கு கீழே இருக்குங்க. அந்த என்ன சொல்லுவோம் நம்ம, வஞ்சகர், மாயக்காரர், ஹிப்போக்ரேட். சோ அது உலக ஜனங்கள். ஆனா அதுல கூட யார் இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்களா என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள். ஏன் பாருங்க, கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறதா நாம காண்பிக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய பார்வை சில விதமாக இருக்கும். அவர் உலக ரட்சகர். சோ நாம பாவி, நம்ம பாவத்துக்காகத்தான் அவர் மறிச்சிருக்கிறார். அந்த பலியின் மூலம் தான் நம்ம பாவம் நீக்கப்பட்டு நாம வந்து தேவனிடத்துல ஒரு இரக்கம் கிருபை என்கிற நிலைமை பெற்றுக்கொள்ளுகிறோங்கிற அந்த விசுவாசம் வந்து அது வரணும். அதுதான் கர்த்தர் இயேசுவுடைய விசுவாசத்துக்கு உள் அந்த பலி, அதன் மேலான விசுவாசத்துக்கு உள்ள நம்மளை உட்படுத்தி கொள்ளுவது, அந்த விலைக்கிரயத்தினால பிரயோஜனப்படுறது. இது வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தர் இந்த உலகம் பாவம் அதுல இருந்து விடுதலை பெறணும்னா, அப்போ இது பிரதர் அல்லாத அங்க காண்பிக்கிறார். டேபர்நாக்கிளோட ஆத்திரிப்பு கோடாரத்தோட ஒப்புமைப்படுத்தி, சோ வெறுமனே கர்த்தர் இயேசுனுடைய பலி உலகத்துக்காக கொடுக்கப்பட்ட பலி என்று விசுவாசிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் தான். அப்படி விசுவாசிக்கிறவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வாசல்ல பாக்குறாங்க. ஆனா வாசலுக்கு வெளியே தான் அங்க இருக்கிறாங்க. ஆனா அது தன்னுடைய பாவத்துக்கான பலிக்கும் கர்த்தேசு தன் ஜீவனை பலியா கொடுத்துட்டார். அந்த பலியின் மூலம் என்னுடைய பாவமும் நீங்கிறது, நான் கூட மீட்கப்படுறேன். இந்த விசுவாசம் வைக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அந்த வாசல் சார்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வாசல் வழியா எங்க வந்துடுறாங்கன்னா பிரகாரத்துக்குள்ள வந்துடுறாங்க. சோ வாசலுக்கு வெளிய பாளையத்துல இருக்கிறதுக்கும் வாசலுக்குள்ள பிரகாரத்துக்குள்ள இருக்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது. சோ என் கோட்டுக்கு கீழே, என் கோட்டுக்கு மேல அங்க வருவது அங்க பாக்குறோம். நல்ல ஒப்புமை. சோ இந்த ஒரு விஷயம், அதாவது அந்த 10வது வாதை, அந்த வாதை அந்த ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அவர்கள் தங்களை காத்து கொண்டது தான் இஸ்ரேலுக்கான வனாந்திர பிரயாணம். அந்த பிரயாணத்தின் முடிவில் அவங்க கானான் நுழைவதற்கு ஒரு மிக முக்கியமான விடுதலை பெற்று தந்துச்சு என்று சொல்லும் போது அந்த ஒரு பாயிண்ட் நம்ம நல்லா மெடிடேட் பண்றது நல்லது. சோ இந்த செகண்ட் பார்ட் இந்த புக்கில் பிரதர் அதற்காகவே முழுப்பாங்க எடுத்துக்கிறார். ஆனா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேசிக் விஷயம் தான். ஆனா எப்போதும் தெரிஞ்ச விஷயங்கள் அப்படியே விடுவது நல்லதில்லை. அதைய புதுப்பிச்சு கொள்றது ரொம்ப ஆசீர்வாதம் தான். அப்போ இந்த நிழல் நம்முடைய விஷயத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளமாக அங்கிருக்கு. சோ கர்த்தர் இயேசுனுடைய அந்த ரத்தம், அதனுடைய விலைக்கிரயம் நமக்கு என்று நாம் அங்க உணரும் போது அந்த பாயிண்ட்ல இருக்கிற ஆழமான விஷயம் என்னன்னா, நம்மை முதல்ல நம்ம பாவிகள் நாங்க உணர்கிறோம். சோ அந்த உணர்வு, நம்ம பாவிகள்ங்கிற அந்த உண்மை கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தினால பலியினால அது நீக்கப்படுகிறது உணர்ந்து கொண்டு அப்போ நீதிமான்கள் நிலைமைக்கு நாம் அங்க வரும். இந்த விஷயம் தான் அப்போஸ்தல் பவுல் எபிரேயர் நிருபத்துல பத்தாம் வசனம் 22வது பத்தாம் அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லுகிற காரியத்தினுடைய ஆழமான விஷயம் வசன வாசிங்க. என்ன அர்த்தம் இதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம்? துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டுடணும். இதுலாம் நமக்கு தெரியும் தெளிக்கப்படுதுன்னு சொல்றாரு வசனத்துல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படணும், அதாவது கர்த்தர் இயேசுவின் பலி நமக்கு பிரயோஜனம் படுறது. ஆனா அது எந்த விதத்துல பிரயோஜனப்படணும்னு சொல்றாரு நமக்கு அந்த வசனத்துல பர்டிகுலரா. நமக்கிட்ட என்ன நீங்கணும்? துர்மனசாட்சி நீங்கணும். என்ன துர்மனசாட்சி நீங்கிற மாதிரி அந்த ரத்தம் நமக்கு அப்ளை ஆகும். கர்த்தர் இயேசுவின் பலி ஒரு துர்மனசாட்சி நம்ம கிட்ட இருந்து நீங்கும் அளவுக்கு அந்த பலியை நம்ம வந்து பிரயோஜனப்படுத்தணும், அதுல மேல விசுவாசம் வைக்கணும். அது என்னது அப்படின்னா துர்மனசாட்சி. ஒருவேளை தமிழத்தா கஷ்டம் நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல ஹார்ட் ஸ்பிரிங்கிள்ட் ஃப்ரம் அன் ஈவில் கான்சன்ட் அப்படியேதான் வருது. ஆனா அர்த்தம் நல்லா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா இந்த துர்மனசாட்சி, மனசாட்சி நம்முடைய மனசு, அதனுடைய சத்தம், அது கொடுக்கற ஒரு சத்தம் துர்மார்க்கம், அதாவது துர்மனசாட்சி, நல்ல மனசாட்சி. அந்த மனசாட்சி கொடுக்கற சத்தம் அது நல்லா இல்ல. அது என்ன சொல்றதுன்னா, நீ பாவி, நான் பாவி, நாம் பாவி. நாம் பாவிகள் அப்படிங்கிற அந்த மனசாட்சியினுடைய சத்தம் நம்ம கிட்ட இருந்து நீங்களும் அந்த நீங்கிற மாதிரி அந்த ரத்தம் நம்ம மேல என்ன ஆகும், அதன் மூலம் எனக்கு மணி பெருகுது, அதை நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் பாவி அல்ல, அவரால் நீதிமான் ஆக்கப்பட்டு எடுக்கிறேன். துர் மனசாட்சி நீங்கும்படி ரத்தத்தினால தெளிக்கப்பட்டவர்கள் ஆகுங்க. ஸோ இந்த விஷயம்தான் அந்த இப்போ நம்ம என்ன வரைக்கும் பேசின விஷய காரியங்களை இந்த ஒரு வசனத்துல அங்க சொல்லுவது நாம அங்க பார்க்கணும். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பலி உலகத்தினுக்காக செலுத்தப்பட்ட பலி என்று மாத்திரம் பார்க்கிறவர்கள் அந்த எங் கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதே சமயத்துல இல்ல அது தன்னுடைய பாவத்துக்காக என்று விசுவாசிக்கிறவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அதுக்கு மேல அங்க இருக்கிறோம். அதாவது உலகத்துக்காக மாத்திரம் என்ற பார்வை குறியுது. அவர்கள் அந்த வாசலை பாக்குறாங்க ஆசிரிப்பு கூடாரத்துல, ஆனா வாசல் வழியா பிரவேசிக்கிறது இல்ல, அதுக்கு வெளியே பாளையத்திலே நின்றுறோம். ஆனா இல்ல அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அந்த பலி எனக்காக தரப்பட்ட பலி, ஏன்னா நான் பாவி, தன் பாவம் நீங்களும் அந்த பலி நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த மாதிரி தந்த விசுவாசத்துல தங்களை உட்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் தான் வாசலை பார்க்கறது மாத்திரம் இல்ல, அது உள் அதன் வழியாக பிரவேசிச்சு அந்த பிரகாரம் அந்த நிலைமைக்கு அங்க வருவது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த விசுவாசம் ரொம்ப நம்ம பார்க்கறது வனாந்திர பிரயாணம் சப்ஜெக்ட். இஸ்ரேல் எகிப்துல இருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்துல பிரயாணம் செய்து அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கிற அந்த அனுபவங்கள் தான். சோ அந்த அனுபவத்துல இப்ப இஸ்ரேலுடைய ஒரு விஷயம் பாக்குறோம், அவர்கள் எகிப்துல தான் இருந்துட்டாங்க, விடுதலை எதிர்பார்த்துட்டாங்க, அதுக்காக 9 வாதிகள் தேவன் தான் அனுமதிச்சார், 9 அவங்களை மீட்க முடியும். ஆனா அந்த 10வது தான் மீட்டுச்சு. ஏன் அந்த 10வது தான் மீட்டுச்சுன்னா அதுல இருக்க ஒரு ஆழமான விஷயம். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அந்த 10வதுல அவங்க ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள காத்து கொண்டனால விடுவிக்கப்படுறாங்க. அதே போலதான் அவிக்குரிய இஸ்ரேலர்கள் கர்த்தர் இயேசுனுடைய பலி, அதை அந்த பலியின் மீதான விசுவாசத்து உள் தங்களை அவர்கள் உட்படுத்தி கொண்டு அங்கு இருக்கும் பொழுது தான் இவர்களுக்கு அந்த மீட்பு அங்க கிடைக்குது உலகத்துல இருந்து. அதுக்கப்புறம் தான் இந்த வனாந்திரத்துக்குள்ள அவங்க பிரயாணமாக அங்க போகணும். வனாந்திரத்தினுடைய பிரயாணத்துல அவங்க என்டர் ஆகணும்னா மொத்த விஷயம் இந்த சம்பவம் அவங்களுக்கு அங்க நடக்கணும். மாம்சேக் இஸ்ரேல இல்லையா, முதல்ல அவங்க எகிப்துல இருந்து விடுதலை ஆகணும். இந்த 10வது வாதையில ரத்தத்துக்குள்ள காத்து கொண்டதின் மூலம் அந்த விடுதலைக்கு அப்புறம் தான் அவங்க பாதை எங்க வரும், வனாந்திரத்துல வந்து அந்த வனாந்திரம் இது நம்ம டாபிக்கு போகலாம். அப்போ இந்த புக்கில் அந்த டாபிக்குள்ள நம்ம போகல. ஸோ அந்த வனாந்திர பிரயாணம் கிளியரா காண்பிக்குது, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு எதை காமிக்குது? நமக்கு இஸ்ரேலினுடைய வனாந்திர பிரயாணம் நம்முடைய உடன்படிக்கைக்கு பின்பான, வேற என்ன சொல்லலாம், அருமையான வார்த்தை பின்பான ஜீவியம். என்ன ஜீவியம்? வலியின் ஜீவியம், அர்ப்பணிப்பின் ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம், பாடுகளுக்கு மத்தியிலான வாழ்க்கை, என்ன வேணா நீங்க சொல்லலாம். இது பிகின் ஆகணும், இது ஆரம்பிக்கணும் அப்படின்னா அங்க ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. மாம்சீகர்கள் அதுதான் நமக்கு என்னன்னு அங்க பார்க்கணும். பலியின் மீதான் அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு உள்ள உட்படுத்தி கொண்டு நம்ம இருப்பது அங்க நம்ம இந்த பிரயாணத்துக்கு அங்க கொண்டு வருது. ஆனா இது எப்படி பிரயாணத்துக்குள்ள கொண்டு வந்து எப்படி இது காணானுக்குள்ள அவங்களே சேர்க்குதோ, அதே போல இது நமக்கும் கூட அநேக விஷயங்கள் இருக்கு. அது எப்படி அந்த ப்ராசஸ் வருது, அது வர்றது எப்படி வருது? ஏன்னா இந்த விதமான ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம இருக்கும் போதுதான் ஒரு நம்பிக்கை நமக்கு அங்க பிறந்தது என்று அங்க சகோதரங்க சொல்றாங்க. கரெக்டா, இந்த விதமான விசுவாசம் யார் யார் கற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பூமியில அந்த விசுவாசத்தை அடிப்படையா கொண்டு ஒரு நம்பிக்கை அங்க உருவாகும், ஒரு நம்பிக்கை அங்க பிறகுது, இல்லாட்டி தேவன் ஒரு நம்பிக்கை அங்க வச்சிருக்கிறார். ஏன்னா இத ஒரு வசனம் வாசிச்சு புரிஞ்சு கொள்ளலாம். எபிரேயர் 11:1 நம்பிக்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான காரியம் விசுவாசம். விசுவாசம் இருக்கணும், அதுதான் சில நம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையில அங்க கொடுக்குது இந்த வசனத்தினுடைய அர்த்தம். சோ இப்ப நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், எதை பெற்றுக்கொள்ளுவோம் என்று நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வசனங்கள்ல போய் பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் அங்க நம்ம காண்பிக்கலாம். முதல்ல இந்த உலகத்திலிருந்து ஒரு விடுதலை, நெக்ஸ்ட் இந்த மாம்ச சரீரத்திலிருந்து ஒரு விடுதலை. இதுல ரெண்டுல இருந்து விடுதலையாக எங்க போவோம்ங்கிறது நம்ம நம்பிக்கை. தேவனுடைய குமாரர்களுக்கே உரியோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கே உரியோ மகிமைய நம்ம சுதந்திரிச்சுக்கொள்ளும். அப்ப ஷார்ட்டா சொல்லலாம் இல்லைங்களா, கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு இந்த விலைக்கிறத்தின் நம்பிக்கை வச்சதின், விசுவாசம் வச்சதின் மூலம் நமக்குள்ள என்ன நம்பிக்கை பிறந்திருக்குது, நம்ம என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா இந்த உலகத்துல இருந்து மீட்பு, நம்முடைய சொந்த மாம்ச சரீரத்துல இருந்து மீட்பு. இந்த மீட்பு நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும் நம்புறோம். மறுபடியும்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கே உரியோ அந்த சுதந்திரம், அந்த மகிமை, அந்த கணத்திலே நாம போய் பங்கிடுவோம். என்ன வசனம் வாசிக்கலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு? கலாத்தியர் 1:4 வாசிங்க. சோ இந்த பொல்லாத உலகத்துல இருந்து விடுவிக்கும். நமக்கான நம்பிக்கை கிரேசனுடைய ரத்தத்தின் மூலம் என்ன கிடைக்குதுன்னா இந்த பொல்லாத உலகத்துல நாம என்ன ஆகும், விடுவிக்க போடுவோம். சோ அந்த நம்பிக்கை இருக்கு கிரேசனுடைய ரத்தத்தின் மேல வைக்கிற அந்த விசுவாசம். நெக்ஸ்ட் என்ன சொல்றார், ரோமர் 7:24 மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்கணும்? கண்டிப்பா கர்த்தர் இயேசுவினுடைய அந்த ரத்தத்தின் மேல வைக்கிற அந்த விசுவாசம் வைக்கிற விதத்துல வைக்கும் பொழுது அப்படி வைத்திருக்கிறவங்களுக்கு இந்த நம்பிக்கை அங்க இருக்கு. இந்த உலகத்திலிருந்து ஒரு மீட்பு, இந்த மாம்ச சரீரத்திலிருந்து ஒரு மீட்பு. மீட்புக்கு எங்க போய் சேருவோம்? 1 Corinthians 2:9 அவரை கிட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ரொம்ப சிம்பிள் தான், இது வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம அங்க டிஸ்கஸ் பண்றோம். 10வது வாதை அந்த ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள தங்களை காத்துக் கொண்டது இஸ்ரேலர்கள். முக்கியமான செயல் மான்சீக இஸ்ரேல் விஷயத்துல அது அவங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வரும், எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்குள்ள கொண்டு வரும், வனாந்தரத்துல வழி நடத்தும், கானானுக்குள்ள கொண்டு போகும். அப்படியே ஆகிக்கிற கற்பனை விளைக்கிறேன், அதன் மேல விசுவாசம், சாதாரண விசுவாசம் இல்லை, அது நமக்காக நம்ம பாவத்துக்காக அதன் மூலத்தான் நமக்கு மீட்பு என்கிற அந்த விசுவாசம் அதுக்குள்ள உட்படுத்தி கொள்ளும் போதுதான் தாக்கப்படுகிறோம், உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்போ. அந்த விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம், அதுதான் ஹைலைட்டா இது வரைக்கும் அங்க பேசுறோம். அப்போ இந்த விசுவாசத்தின் மூலம் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு நமக்கு தேவன் கிட்ட. இந்த உலகத்தினின்று மாம்சத்திலிருந்து விடுதலை, தேவனுடைய புத்திரர்களுக்கே உரிய கனம் மகிமையின் சுதந்திரத்தை அங்க அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை. ஆனா நமக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வாக்கு தத்தம் தேவன் ரொம்ப தெளிவா காண்பிச்சிருந்தாலும் வசனங்கள்ல அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அந்த ஆசீர்வாதங்களுடைய உண்மையான தன்மை, அது மகிமையா இருக்கட்டும் கனமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும். ஆசீர்வாதங்கள் நம்பிக்கை எல்லாம் நமக்கு தேவன் வெளிப்பட்டிருக்கிறார் வசனங்களின் மூலம். ஆனா கண்டிப்பா அது பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தெரியும் அதனுடைய அந்த தன்மை மகிமை கனம் எல்லாம். இது ரொம்ப எக்ஸாக்ட் அற்புதமா இருந்துச்சு மாம்சீக இஸ்ரேலர்களுக்கும் அந்த அவங்களுடைய அனுபவத்துல. ஆசீர்வாதங்கள் என்ன, எகிப்துல இருந்ததுக்கும் கானானுக்குள்ள பிரவேசிச்சிருக்குமான வித்தியாசம் என்ன, அதனுடைய அனுபவங்கள் அவங்க நிஜமா எங்கத்தா சுதந்திரிப்பாங்கன்னா கானானுக்குள்ள பிரவேசிச்சதுக்கு அப்புறம் தான். எப்படி நம்முடைய விஷயத்துல இருக்குதோ அது அப்படியே நிழலா அவங்களுடைய விஷயத்துல கூட அங்க இருக்கு. ஆனா இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கை பெற்றவர்கள் தான் ஒரு வசனம் வாசிக்கிறோம், 1 யோவான் 3:3. எந்த அளவுக்கு இந்த நம்பிக்கை முக்கியம்னா இந்த ஒரு மாபெரும் மாற்றத்துக்கு அந்த நம்பிக்கை பெற்றிருக்கிறவங்கள அது வழி நடத்தும். எப்படி பரிசுத்தம் உள்ளவர் ஆகிறாரோ அப்படியே தங்களை அவர்கள் என்ன பண்ணி கொள்வதற்கு இந்த நம்பிக்கை உதவும்னா, எதுக்கு பரிசுத்தம் செய்து கொள்வதற்கு. பாருங்க எனக்கு தெரியல நீங்க எப்படி இது அப்சர்வ் பண்றீங்க அப்படின்ட்டு, படிக்கும் போது எனக்கும் கூட ரொம்ப ட்ரையா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா ஜீவன் அங்க இருக்கு. இந்த மாம்சீக இஸ்ரேலர்களுக்கான அந்த மீட்பு, அந்த விடுதலை, அவங்களுடைய பிரயாணம், அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கிற விஷயங்கள் அப்படியே ஆவிக்குரியர்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த உலகம் பாவம் முதல்ல இருந்து நமக்கான விடுதலை, நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவிய அனுபவங்கள் பாடுகள், அதற்கு பின்பு நம்முடைய மகிமை. ஆனா இந்த பிரயாணம் ஆரம்பம், அதனுடைய அந்த நெஜ பிரயாணம், அதனுடைய முடிவு, அதனுடைய அந்த அந்த சாரம், அந்த நிழல்ல அப்படியே ஒரு ஓடி இருக்கிறது நம்ம அங்க பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப நாள் நானும் பிரதர் போட்டு எக்ஸப்ட் பண்ணும். இந்த அழைப்புல எது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் காத்து கொள்ளணும், நம்ம போய் சேரணும்னா சில பாயிண்ட் அங்க வரும், அது தாழ்மை இல்லாட்டியா அது ஒழுங்க வனாந்தரத்துல போட்டு காணானுக்குள்ள போகும். அப்போ அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு அங்க முக்கியம், அந்த விசுவாசம் ஒரு நம்பிக்கை தரும் கர்த்தருக்குள்ள, அந்த நம்பிக்கை நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாகும், நம்மை வழிநடத்தும். அடிப்படை பிடிச்சுக்கோங்க, அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிற வரைக்கும் அந்த விசுவாசத்தின் மூலம் ஒரு நம்பிக்கை இருக்கும் நமக்கு கண்ணு முன்னால. அந்த நம்பிக்கை எப்ப எல்லாம் கண்ணு முன்னால இருக்குதோ நம்பினத பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நல்ல முயற்சிகள் பிரேரிகள் அந்த நம்பிக்கை நமக்குள்ள அங்க அங்க என்ன பண்ணுவோம் உண்டு பண்ணும். அப்போ இந்த நம்பிக்கை பெற்றிருக்கிறவங்க அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல தங்களை என்ன பண்ணிக்குவாங்க, பரிசுத்தமாக செய்து கொள்வாங்க. ஒரு சைன்ட்டுக்குள்ள, ஒரு பரிசுத்தவானுக்குள்ள அவர் பரிசுத்தமான ஆக்கிர விஷயங்கள் அழகாக இங்க அங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்படித்தான் ஆரம்பிக்கும் அவர் உலகத்துல இருக்கும் போது. ஜஸ்ட் அந்த ரத்தத்தின் மேல விசுவாசம், சாதாரண விசுவாசம் இல்ல, அதுக்குள்ள போய் நின்று தன்னை நீதிமான் ஆக்கி கொள்ளுகிற ஒரு வைராக்கியம். அந்த விசுவாசத்தினால ஒரு அருமையான நம்பிக்கை, தேவனுடைய புத்திரர்களுக்கான சுதந்திரம் மகிமை பெற்றுக் கொள்ளுவோம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு வைராக்கியமா உறுதியுள்ள ஊன்றப்படுதோ, கிரியைகள் மாற்றம் எந்த அளவுக்குன்னா தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. அதனால தான் ஒரு வசனத்துல அருமையா இருக்கு, இந்த விசுவாசம் இது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு. வசனம் எபேசியர் 2:8, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க கிருபையினால. அப்புறம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்தீங்க. கிருபை வருது, விசுவாசம் வருது, ரட்சிப்பு வருது. ஆனா ரெண்டாவது பாட்டுல என்ன சொல்றாரு, இது இந்த இது வந்து எது, இந்த மூணுல கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்க நாள் உண்டானது அல்ல, தேவனால். இந்த இது வந்து எதை குறிக்கணும் இந்த வசனத்துல, கரெக்ட், விசுவாசம். அந்த விசுவாசம் அது தேவனால் உண்டான இது. ஏன்னா தேவன் அவர் குமாரன பலியா கொடுத்தாட்டி நம்ம விசுவாசிக்கிறது எதுவுமே அங்க இல்லை. சோ தேவன் அவர் குமார கொடுத்திருக்கிறார், அதன் மூலம் ஒரு விசுவாசம் நம்ம அவர் மேல வச்சோம். அந்த விசுவாசத்தின் மூலம் ஒரு நம்பிக்கை நமக்கு முன்பாக இருக்குது. இதெல்லாம் தேவன் அந்த அவர் குமாரன் கொடுத்ததின் மூலம் அந்த விசுவாசமே, இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். அது தேவனுடைய ஒரு ஈவாக அங்க இருக்குது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதரர் சகோதரிகளை. சோ ஆனா இந்த விசுவாசமே நமக்கு தெரியும் கான்செப்ட், கிறிஸ்தவ ஜீவியத்துல இது வந்து ஆரம்பம் தான். விசுவாசமே போதும் என்று அர்த்தம் இல்லை, நமக்கு நல்லா தெரியும். சோ எப்படி ஒரு பரிசுத்தவான், அதாவது சாதாரணமா உலகத்துல இருந்து விடுவிக்கப்பட்ட அவர் எப்படி அந்த காணாமுக்குள்ளேயே பிரவேசிக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கணும் விசுவாசம், அது நம்பிக்கை தரும், அதன் மூலம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வாங்க. நெக்ஸ்ட் அந்த விசுவாசத்தோட இன்னும் சில விஷயங்கள் என்ன ஆகும், அங்க சேர்க்கப்படணும் கிரியைகளா. சோ அதெல்லாம் என்ன கிரியைகளா சேர்க்கப்படணும், பேதுரு அருமையா சொல்றார். இரண்டாம் பேதுரு 1 வசனங்கள் 4-8 வரும். உலகத்துல இருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த மகிமையில அங்க சேர முடியும் என்று அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா 11 வசனம் வாசிங்க, ஒரு பேராகிராஃப் திட்டத்துல இந்த பகுதிய ரொம்ப நேரம் தியானிக்கிற நம்முடைய நோக்கம் என்னன்னா பாருங்க. இப்ப என்ன வரைக்கும் என்னதான் தியானிச்சுட்டு இருக்கிறோம், இஸ்ரேலே அந்த 10வது வாதையில அந்த தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள தங்களை காத்து கொண்டதுதான் அவர்கள் எகிப்தில இருந்து வனாந்திரம் வனாந்திரத்திலிருந்து கானானுக்கு கொண்டு போவதற்கான காரணம் என்று சொல்லி அந்த ரத்தத்தை ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள தொலிக்க காத்து கொண்டத இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்றோம். இப்படி நாம டிஸ்கஸ் பண்றதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா புரிஞ்சு பண்ணணும். அதாவது வெறுமனே அந்த ரத்தம் இல்ல, நம்மை உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பரலோகத்துக்கு சேர்க்கிறது, மாறாக அந்த ரத்தத்துக்குள்ள நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது, நம்மை கொண்டு வர வேண்டியது நம்ம கையில அங்க இருக்கு. அதாவது அந்த விசுவாசத்துக்குள் வந்து அதிலேயே நெல்சி நிக்கிறதுங்கிறது அது நம்ம கையில இருக்குது. நெக்ஸ்ட் இதுதான் நம்ம வந்துட்டு கானானை நோக்கி அந்த பிரயாணத்துல அந்த வழி நடக்கும். ஆனா இது நடந்துச்சுனாவே என்ன அர்த்தம்னா நம்ம கானானுக்குள்ள பிரவேசிச்சோங்கிற அர்த்தம் இல்ல, தானாவுக்கான அந்த வனாந்திர பிரயாணத்துல இப்பதானே இருக்கோம் நம்ம வந்துருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப நம்ம கூட அந்த மாதிரிதான் இருக்கிறோம், இந்த மாதிரியான விசுவாசம் வச்சவங்களா இருக்கிறோம், ஒரு நம்பிக்கையை பெற்றவங்களா இருக்கிறோம், அந்த நம்பிக்கையின் மூலம் நம்மை நாமே பரிசுத்தம் செய்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த விசுவாசத்தோட முக்கியமான கிரியைகளை நாளுக்கு நாள் கூட சேர்த்து கொள்ளுகிறவர்களாக அங்க இருக்கிறோம். இப்படி எல்லாம் அந்த ரேஸ் அந்த பிரயாணத்தினுடைய துவக்கத்துல இருக்கிறோம். அந்த கானானுடைய இலைப்பாக்கள் இனிமே நம்ம போய் அடைய வேண்டிய ஒரு விஷயமா தான் அங்க இருக்கு. ஏன்னா இனிமேல் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் இஸ்ரேல் விஷயத்துல வனாந்தரத்துல அவங்க போகும்பொழுதுதான் அவங்களுக்கான எல்லா சோதனைகள் இருக்கு, அவங்களுக்கான எல்லா பரீட்சைகள் இருக்கு, அவங்களுக்கான எல்லா போராட்டங்கள் இருக்கு. அதே போலதான் இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை அந்த பரிசுத்தம் செய்தால் இதுக்குள்ள எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டா நம்ம போய் என்ன பண்ணிட்டோம், கானான் சேர்ந்துட்டோம்னு அர்த்தம் இல்ல, ஏன்னா கானான் சேர முடியாது. ஆனா கானான் சேர்ந்ததுக்கான என்ன என்ன ஆரம்பிச்சிருக்கு நம்ம லைஃப்ல பிரயாணம் ஆரம்பிச்சிருக்குது, அந்த மனாந்திர பிரயாணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் இஸ்ரேல் அந்த தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள காத்து கொண்டதுல இருக்கு அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பிரயாணம், பிரயாணத்துக்கு அப்புறம் தான் என்ன இருக்குது, கானானின் இலைப்பாறுதல். ஆனா இந்த பிரயாணத்துல தான் இனிமேல் தான் இருக்குது எல்லா போராட்டம், எல்லா சோதனை, எல்லா பரீட்சை, எல்லா சோர்வு, எல்லா டெஸ்டிங்ஸ் இனிமேல் அந்த வனாந்திரத்துல தான் அங்க இருக்குது. இது வந்து நம்ம அங்க ரொம்ப கிளியரா மைண்ட்ல அங்க வைக்கணும். இது நல்ல பாயிண்ட். நமக்கும் கூட இன்னும் கூட நம்ம புதுப்பிச்சு கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏன்னா ஒன்ஸ் நாம இந்த குரூப்புக்குள்ள வந்துட்டோம், ஒரு அருமையான சகோதர ஐக்கியத்துல ஒரு சபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், ஓரளவுக்கு கிரியைகள் இருக்குது, இதெல்லாம் ஆக்சுவலா பிரயாணம். இங்கேயே இலைப்பாறுதல் எதிர்பார்க்க வேண்டாம், அது இசைவான எதிர்பார்ப்பு இல்ல தேவ திட்டத்துல. உண்மையிலே இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம், இந்த இஸ்ரேலுடைய பிரயாணத்தை பார்க்கும்போது நம்ம எங்க இருக்கிறோம், இஸ்ரேல் பிரயாணத்தை அப்படியே நமக்கு அப்ளை பண்ணோம்னா இப்ப நாம எங்க இருக்கிறோம், கண்டிப்பா எங்க இல்ல, எகிப்துல இல்ல, கண்டிப்பா எங்கேயும் இல்ல, கானானுக்குள்ளயும் இல்ல. அப்ப நம்ம ஓட்டம் எங்க இருந்து எந்த பேஸ்க்கு மாறி இருக்குது, எகிப்துல இருந்தோம் ஆனா அந்த வீட்டுக்குள்ள காத்து கொண்டதன் மூலம் எகிப்தை விட்டு கை பிடிச்சி இழுக்கப்பட்டு எங்க விடப்பட்டிருக்கிறோம், யார் எந்த வாயிட என்ன, நம்ம வனாந்திரத்துலதான் இருக்கோம். வனாந்திரத்துல என்னப்பா வரும், இஸ்ரேலுக்கு வந்ததெல்லாம் திரும்பி பார்க்கணும் நாமோ, அங்கதாப்பா அவங்களுக்கு சோதனை, அங்கதாப்பா அவங்களுக்கு போராட்டம், அங்கதான் அவங்களுக்கு நிறைய இளறல்கள், அவர்களே வஞ்சிக்கப்படுற சேற்ற சூழல், அங்கதான் எல்லாம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னதுன்னா ஒப்பிட்டு பார்க்கும் போது இங்க கானான் போய் சேர்வதற்கான எல்லா அனுபவம் தேவன் கொடுக்கிற கைமை அனுபவங்கள் போராட்டங்கள், சோர்வுகள், பின்னடைவுகள், அல்லது ஒரு குடும்பமா ஆதிக்குரிய வாழ்க்கையில சரியான பாதையில இருக்கிறோம். இந்த பாதையில இதுதான் நமக்கு அங்க இருக்கும். இந்த பாதையை தான் நமக்கு அங்க வனாந்திரத்துல வந்துட்டாவே காணாமல் போயிட்டோம். வேண்டாம், இங்க வனாந்திரத்துல தான் நம்ம, அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாவே, வீட்டை விட்டு வந்துட்டாவே நம்ம காணாமுக்குள்ள போல எங்க தான் இருக்கும், இடையில வனாந்திரத்துலதான். வனாந்திரத்துக்கே ஒரே சகலமும் இங்கதான் அங்க இருக்கும். இது யார் புரிஞ்சுக்கல? இஸ்ரேல் புரிஞ்சுக்கல. பிரதர் அழகாக காண்பிக்கிறார், புரிஞ்சிக்காதனாலதான் அவிசுவாசத்துல வனாந்திரத்திலேயே செத்து விழுந்தாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன நடக்கும், என்ன நடந்துட்டு இருக்குது, இனி மேல் காணான் இதெல்லாம் புரிஞ்சிருப்பாங்கன்னா மனாந்திரத்துல நடந்த அநேக சம்பவங்களை அவங்க பின்வாங்கி போயிருக்க மாட்டாங்க. இது உணரல, ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. நான் வரைக்கும் நம்ம பேசின பாயிண்ட் நம்ம உணர வேண்டிய பாயிண்ட். ஏன்னா நிழல்ல இந்த பாயிண்ட் மாம்சிக்கிறவங்க உணர்ந்திருக்கணும். இப்ப தாப்பா எகிப்து விட்டு வந்திருக்கிறோம், இப்ப தாப்பா வனாந்திரத்துக்குள்ள வந்துருக்கிறோம். ரொம்ப கஷ்டமான டைம், இத வனாந்திரத்தை சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணணும். அப்பதான் என்னது கானான் அந்த பாயிண்ட் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா வனாந்திரத்துக்குள்ள இருக்கிறோம்ப்பா, வனாந்திரத்துல தான் எல்லா டெஸ்டிங்ஸும் டெஸ்டிங்ஸ் எல்லாம் மேற்கொண்டு இருப்பாங்க கண்டிப்பா. ஆனா வசனம் கிளியர், வசனம் வாசம் எப்ரேயர் 3 10 இருந்து 19 வரைக்கும் வாசிக்கும் போது, புரியாம அங்க தேவனுக்கு விரோதமா போர் செய்த மாம்சீக இஸ்ரேலர் தங்களுடைய பிரயாணம் எகிப்து விட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்ப தாங்கள் வனாந்திரத்துல இருக்கிறோம், வனாந்திரத்தை கடந்துதான் கானான்குள்ள போகணும். இந்த விஷயங்கள் அவர்கள் ஞாபகம் வைக்க தவறதுனால வனாந்திரத்துல தகுந்த சோதனைகள்ல விழுந்து போனோம். சாவித்ரி இஸ்ரேலர்கள் இது ரொம்ப ஞாபகத்துல அங்க வைக்கணும். அப்போ கண்டிப்பா இந்த பாயிண்ட் நமக்கு பிரயோஜனமான பாயிண்ட், அருமையான பாயிண்ட். சோ இந்த மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம நமக்கான வனாந்திரத்துல தான் நம்ம அங்க இருக்கிறோம். அங்க இன்னொன்னு சொல்ல போனா அதை நம்மை நிரூபிக்க வேண்டிய இடம், அந்த கானானுக்குள்ள போவதுக்கு தகுதியானவர்கள் தானே நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக கூட இந்த வனாந்திரம் வந்து. அப்போஸ்தலர் போ இதை பத்தி பேசும்போது தான் கிறிஸ்டியன் பேட்டில் கிரவுண்ட் சொன்னேன். ஒரு கிறிஸ்தவனுக்கே உடைய போர்க்களம், நம்ம அவருடைய இந்த மம்சீக ஜீவியம் அர்ப்பணிக்கப்பட்டுட்டா வாழ்க்கை பலியின் ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம். இப்ப இங்க நிழல்ல பார்க்கும் போது இது இஸ்ரேலுடைய வனாந்திரம், இது நம்முடைய வனாந்திரம். அவர்கள் புரியாதனால அவர்கள் எல்லாம் எழுந்திருக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு ஆவிக்குறி குடும்பமான ஒரு வாழ்க்கையிலையும் ஒட்டுமொத்த பாதகங்களா உலகத்தில் இருக்க எல்லா பாதகங்களையும் சேர்த்து பார்த்தாலும் இந்த பூமியில தேவன் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் கொடுத்துட்டாலும் எந்த ஒரு பாடுகள் வந்துட்டாலும் எந்த ஒரு மனமடிவான சூழ்நிலை வந்துட்டாலும் மேல் நடக்கும். ஆமா ஆனா நீங்க மேல் கணவன்ல தான் நிலைப்பா இருக்கும். இது வனாந்திரம் தான். இந்த வனாந்திரத்துல என்னதான் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அதைத்தான் நம்ம அங்க எதிர்பார்த்துட்டு விழிப்புள்ளவர்கள்லாம் நாம அங்க இருக்கணும். இஸ்ரேல் அங்க இல்லை. அதுதான் நமக்கு இங்க இருக்கிற அருமையான பேரல். கண்டிப்பா நம்ம இருக்கிற சூழல், நம்ம கடந்து வர காலங்கள், நமக்கு இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு பாயிண்ட். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அங்க நினைக்கணும். ஆனாலும் நம்ம நினைவுக்கு வர வேண்டிய பாயிண்ட் என்று பார்த்து என்ன மறுபடியும் ஹைலைட் பண்றாருன்னா, அவர்கள் எகிப்தை விட்டு வருவதானாலும் சரி, வனாந்திரத்துல பிரயாணம் செய்வதானாலும் சரி, கானானுக்குள்ள நுழையிறதானாலும் சரி, இதெல்லாம் எதை அடிப்படையா கொண்டு இருக்குது? எதை தான் அடிப்படையா கொண்டு இருக்குன்னா, அந்த தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அவங்க தங்களை காத்து கொண்டது. அப்படின்னா நம்முடைய இந்த உலகத்தில இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு இந்த கொலையின் ஜீவித்துக்குள்ள வந்துட்டுக்கிறதும், இனிமேல் கர்த்தர் கிருபையில பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை சுத்தம் தரிக்கிறதும், கண்டிப்பா கர்த்தர் இயேசு மேல வச்சிருக்கிற அவருடைய பலியின் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்துல எந்த அளவுக்கு ஒன்றை கட்டப்படுகிறோமோ அதுதான் அங்க நிர்ணயிக்கும். அதாவது பிரதர் இங்க அழகா சொல்றாரு என்னன்னா, ஒன்லி அதாவது பட் திஸ் பிளட் வுட் ஃபார் தம் மீன் கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் இன் டு த லேண்ட் ஒன்லி இஃப் தே கண்டினியூட் டு எக்ஸசைஸ் தெம்செல்ஸ் இன் த வே. அதாவது என்னன்னா, தாங்கள் அந்த ரத்தத்தினால வாங்கப்பட்டவங்களா தங்களை உணர்ந்து அதுலேயே தங்களை காத்து கொண்டிருந்தாங்க மாத்திரம்தான் அவங்க அந்த காணாமுக்குள்ள அங்க போக முடியும். அதே தான் இங்க நமக்கு அந்த விஷயம், நமக்கான அந்த மீட்பு ரட்சிப்பு அந்த ரத்தத்தினால பெற்றுக்கொண்ட அந்த நீதிமான் நிலைமை உறுதியா அங்க பற்றி கொள்ள விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப சுருக்கமா சொல்றேன், தெரிஞ்ச பாயிண்ட் இந்த விசுவாசத்துல எந்த அளவுக்கு காத்து கொள்கிறோமோ அதுதான் வந்துட்டு அங்க இருக்கு. மறுபடியும் அதான் சொல்றாரு, அதுல யார் யாரெல்லாம் விசுவாசத்தை விட்டு அவிசுவாசமா போனாங்களோ அவங்க தான் சொல்றாரு அவர்கள்ட்ட என்ன ஆனாங்கன்னா விழுந்து போனாங்க. நல்லா அழகா சொல்றாரு, எகிப்துல விழுந்து போல, கானான்ல விழுந்து போல, எங்க விழுந்து போயிட்டாங்க? வனாந்தர பிரயாணம். எங்க பிரயாணம் செஞ்சு அவங்க கானான போனோமோ அங்கதான். ஆனா என்ன பியூட்டி, அவர்கள் எகிப்துல விழுந்தது. அப்போ ஆரம்பத்துல அந்த விசுவாசம் கரெக்டா இருந்ததுனால அவங்க அவங்களுக்கு முதல்ல விடுதலை எங்கன்னு கிடைச்சது, எகிப்துல இருந்து கிடைச்சிச்சு. இந்த ட்ரூத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த ட்ரூத்துன்னு மாற்றம் சொல்லக்கூடாது, இந்த விசுவாசத்தின் மூலம் இந்த ட்ரூத்துக்குள்ள வந்தும் போது இந்த உலகம் இதனுடைய விஷயங்கள் எல்லாத்துலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும். கணவனுக்குள்ள போற வரைக்கும் இருக்கணும் அந்த விசுவாசத்துல. அப்படி இல்லைங்க போகுது, இந்த வனாந்திரத்திலேயே அங்க விலக வேண்டிய ஒரு சூழல் தான் அங்க வரும் என்று அங்க நம்ம மனதுல நினைவு வைத்துக் கொள்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஏன்னா இந்த ஒரு வருஷமா நீங்க வாசிங்க, ஒண்ணு குறந்தையர் 10:5 பாருங்க, யார் இவங்க அதிகமான பேரு? அவங்கள தேவன் பிரியமா இருந்ததில்லை என்ற இந்த வசனத்தை சொல்றார். அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த ரத்த அந்த ரத்தத்து தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்து எகிப்தை விட்டு வந்துட்டவங்க தான். அதனால பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், கர்த்தர் ஏற்கனவே ரத்தத்தின் மேல பலியின் மேல சரியானபடியான விசுவாசம் வச்சுட்டு அப்படி வச்சுட்டோம், அதன் மூலம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டோங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துருக்கிறோங்கிற ஒரே காரணத்தினால நமக்கு எந்த கேரண்டியும் கிடையாது நம்ம காணாமத்துள்ள போவோம். ஏன்னா நிலம் பாருங்க, அவங்கள அநேக பேர் மேல தேவன் என்ன சொல்லல, பிரியமா இல்ல? யார் அவங்க? நிறைய பேர் வந்தவங்கல்ல, அநேகர் மேல தேவன் பிரியமா இல்ல? ஆனா அவங்க எல்லாம் யாருக்கும் எகிப்து விட்டு வெளியா வந்தவங்களுக்கு தான், வந்தவங்களா இருந்தாலும் அவங்க மேல தேவன் அங்க பிரியமா இருக்கு. நிறைய போல் தான் நம்முடைய விஷயத்துல இது வரைக்கும் நமக்குள்ள கிரேசன் ரத்தத்தின் மூலம் நடந்திருக்க நல் மாற்றங்கள், சாதகமான சூழல், தேவனுக்கு பிரியமான விஷயம் எல்லாம் நல்லதுதான். ஆனா எந்த ஒரு காரண்டியும் கிடையாது நம்ம நிச்சயமா காணனுக்கு அங்க போவோம் அப்படின்னு சொல்லி. இன்னுமே கூட தேவன் நம்ம மேல கூட பிரியம் இல்லாம போறதுக்கான சூழல்கள் உருவாகும். ஆனா அதுல எல்லாம் நம்மை பார்த்துக்கொள்ளணும், ரொம்ப விழிப்புணர்வர்களாக அங்க இருக்கணும். சோ பிரதர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இந்த பாயிண்ட் என்ன அங்க முன் வைக்கிறார் அப்படின்னா, அப்போ சரியான ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில இந்த வாய்ப்புக்குள்ள வந்து நினைச்சு நிக்கிறோம். என்ன ஒரு பலவீனம் நமக்கு வந்தாலும் கூட, என்ன வித ஒரு மீறுதல் நம்ம செஞ்சுட்டாலும் கூட, தேவனுக்கு தெரியும் நம் மண்ணானவங்க தான் சொல்லி. சோ நம்ம மண்ணானவங்க தான் என்று தேவன் அறிஞ்சிருக்கிறதுனால நம்மிட்டு இருக்கிற குறைவுகள், நம்ம சரி செய்ய தவறின விஷயங்களை தேவனே கொஞ்சம் இறக்கம் காண்பிப்பார். தேவனே கிருபை காண்பிச்சு அவராகவே நம்ம என்ன பண்ணிடுவார், தன்னனுக்குள்ள இழுத்து கொண்டு போய் அங்க விட்டுடுவார். இது ரொம்ப தவறான ஒரு முடிவு. இந்த மாதிரி யாருமே அங்க சிந்திச்சுட்டு கூடாது. மனோந்திர புராணம் முழுக்க அவர்கள் கண்டிப்பா தங்களை உறுதியா காத்துக்கொள்ளணும் நம்ம விசுவாசம். அதே போலதான் நமக்கும் அங்க இருக்கு என்பதை நம்ம அங்க பார்க்கணும். ஸோ மாந்திரிக இஸ்ரேல் விஷயத்துல தேவன் காணால அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணாலும் அழகாக நம்ம அவங்க வாழ்க்கையில பாக்குறோம். அவங்க தாடியா விரோதிகள் கிட்ட என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஜெயித்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. தேவன் கொடுத்துட்டா இருப்பான், ஆனா அவங்க பெற்றுக் கொள்ள வேண்டியது, தக்க வச்சுக் கொள்ள வேண்டியது அவங்க கையில. அதே தான் ஆதிக்குரிய இஸ்ரேலர்கள் விஷயத்துல நம்முடைய காரியம். ஆனா தேவனை தவறாக புரிந்து கொண்டு பலவீனங்கள் நீர்கள் பாவங்கள் எல்லாவற்றிலும் அவர் கிருபை இருந்து நம்மை தாங்கும் தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதை ஒரு சாக்கா சொல்லிட்டு போறதுங்கிறது வந்து அது கீழ்கொடையாம என்னுடைய அடையாளம். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டதான் தேவன் பிரியப்பட மாட்டார். அப்படித்தான் இஸ்ரேலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருந்தவங்கத்தான் வனாந்திரத்திலேயே அவங்க விழுந்தாங்க என்று அவர் பார்க்கிறார். இந்த அவிசுவாசம் வந்து எந்த விதத்திலுமே அங்க வந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல் முறை அவங்க காடேஜ் பர்னையாட்ட வந்த போது வாக்குத்தத்த பூமி மாசல் கிட்டே வந்துட்டாங்க. சோ அங்கிருந்து அந்த 12 பேர் என்ன பண்ணாங்க, வேறு பார்க்க அனுப்புனவங்கள உள்ள அனுப்புனாங்க. சோ அங்கேயே என்ன காமிச்சாங்க, அவங்க அவிசுவாசம் தான் காமிச்சாங்க. காமிச்சதுனால தான் அவங்க எங்க திரும்பிச்சு அவங்க பாருங்கள் மறுபடியும் மனாந்திரத்தை நோக்கி. சோ எவிடன்ஸ் of disobedience. So, கீழ்படியாமை அது மாத்திரமில்ல, unfaithfulness. விசுவாசம் இல்லாத ஒரு நிலை அவங்கள வனாந்திரத்தின் அனுபவங்களுக்குள்ள அவங்க கொண்டு போச்சு. ஸோ அதுவே நமக்கும் கூட அங்க இருக்குது. என்ன சொல்ல வரார் ஒருவேள சகோதரர், நல்ல யோசனா. ஸோ எகிப்தாகிய உலகத்தை விட்டு வருவதானாலும் சரி, வனாந்தரத்திலேயே தங்களை சரியான பாதையில காத்து கொள்றதானாலும் சரி, இறுதியா காணான்குள்ள போகிறதானாலும் சரி, அந்த விசுவாசம் அதுல நிலைத்திருக்கிறது. மாம்சீகர்களுக்கு முக்கியமா இருந்தது போல ஆவிக்குரிய நமக்கும் கூட அங்க முக்கியம். இதுல தவறும் பட்சத்துல நாம கூட அந்த காணான் வந்து அங்க போய் கொள்ள முடியும். ஆனா இஸ்ரேல் அதை தவறவிட்டாங்க. அங்க அந்த அவங்களுடைய அனுபவங்கள்ல அங்க பாக்குது எவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு. தேவன் கடந்த நாட்கள் அவங்களை வழி நடத்தின விதம் கிருபை எல்லாம் அவங்க நினைவு கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் நிறைவேற்றுக்குள்ள புதுப்பித்து கொண்டு ஒரு அத்தாத்திய விசுவாசம் வச்சுட்டு காணாமதுல போறதும் அவங்க முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அந்த 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 காரியங்கள் பலத்த செய்கைகள் அவங்களுக்கு நம்பிக்கை தரல, விசுவாசம் இழந்தாங்க. இப்போ காணான் அப்போ மிஸ் ஆகிட்டு அவங்க மறுபடியும் வனாந்திரத்துக்குள்ள போக வேண்டியதா இருந்துச்சு. அப்படியே தான் இஸ்ரேல் ஆதிக்குரிய இஸ்ரேல் ஆகிய நமக்கும் என்றே அங்க பார்க்கிறார். அதனால தான் ஒரு வசனம் நினைவு கூர்ந்தோம்னா 1 Corinthians 10:12. ஆமா, சோ இது இப்போ உலகத்தை விட்டு நமக்கான வனாந்திரத்துல வந்து நிக்கிற நமக்கு நாம நினைவுபடுத்த வேண்டிய வசனம். சோ நிற்கிறேன் என்று சொல்லிட்டு விழுந்து போகாமல் இருப்போம்னா, விசுவாசத்தினால விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து, விசுவாசத்தினால கிறிஸ்தவ ஜீவியத்துல ஊன்றா கட்டப்பட்டிருக்கிறோம், அதற்கான அனுபவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னுமே நமக்கான காணம் இன்னும் தூரமாக தான் இருக்குது. அந்த விசுவாசத்திலேயே உறுதியா நின்னால மாத்திரமே நிற்கிறவர்களா என்கிற நாம தேவன் கொள்ளுக்கிறவர்களா மாற்றம் மாற முடியும். அதை வந்து ஆவிக்குரிய இளைஞர்கள் மறந்து போயிட வேண்டாம். அப்போ இது வரைக்கும் நமக்குள்ள அந்த ரத்தம் செய்திருக்கிற மாதுரம் கிருபைகள் அதையெல்லாம் தக்க வச்சு கொண்டு இனிமேல் பிலிப்பியர் 2:12 இனிமேல் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அந்த வனாந்திரத்துக்குள்ள வந்ததுக்கு பின்பு நடுக்கத்தோட பயத்தோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். சோ இந்த செகண்ட் பார்ட்ல சகோதரர் கடைசியா சொல்லக்கூடிய பாயிண்ட், சோ இவ்விதமாக தேவனுடைய கிருபைகளுக்குள்ள ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் தங்களை காத்துக்கொள்ளணும். அதுதான் அந்த ரத்தத்துக்குள்ள தங்களை காத்துக்கொண்டவர்களுடைய உண்மையான நம்ம பாவிகள் தான், கலவினர்கள் தான், தேவனுடைய ஒத்தாசை மாத்திரமே வனாந்தரத்தை கடக்கிறதுக்கு உதவும். அவர் மாத்திரமே தான் நம்ப முடியும். அது வந்து அவங்க மனதில் அங்க வைத்துக் கொள்ளணும். அதே போல ஆவிக்குரியர்கள் கூட அவங்க மைண்ட்ல வச்சுட்டு அந்த அந்த கானானை வந்து அவர்கள் சுதந்திரிக்க முடியும் என்று அங்க பாக்குறோம். சோ அப்போ இதோட சகோதரர் இரண்டாம் பாகம் அங்க முடிக்கிறார். நாம கூட முடிக்கிறோம். ஆனா என்ன பாயிண்ட் இது வரைக்கும் பேசிருக்கிறாருன்னா, இன்னும் அவங்க போன வாரம் நாம பார்த்த போது எகிப்திலேயே இருந்தத அதனுடைய நிழல்களை பார்த்தோம். இந்த வாரம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எகிப்துல இருந்து அவங்கள தேவன் என்ன பண்ணாருன்னா, பத்தாவது வாதையின் மூலம் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து விட்டார். சோ பத்தாவது வாதையின் மூலம் வனாந்திரத்துக்கு கொண்டு வரப்படுறது, அது நமக்கு எப்படி இன்னைக்கு ஒரு நிழலா இருக்கு? இந்த உலகத்துல இருந்து கர்த்தர் இயேசுவின் விலைக்கரையம் ரத்தம் வலி மேல ஒரு அருமையான ஆழமான விசுவாசம் வைத்திருக்கும் பொழுது நாம் இதை எல்லாம் விட்டு கிறிஸ்தவ சீரியத்துக்கான அந்த போர்க்காலத்துக்குள்ள வனாந்தரத்துக்குள்ள கொண்டு வந்து வர விடப்படுறோம். ஆனா இப்பதான் நம்ம பிரயாணம் ஆரம்பிச்சிருக்குது. கானான் இன்னும் தூரம் தான், மைண்ட்ல வைக்க வேணும். இந்த வனாந்தரத்திலையும் கூட முழுக்க முழுக்க அந்த விசுவாசம் என்ற அந்த மிக உயர்ந்த ஒரு நிலையில பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவைப்படுகிற கிரியைகளோட அப்படி இருக்கும் பொழுதுதான் கானான் அங்க போய் அங்க சேர முடியும். ஆனா இந்த விஷயத்துல நம்ம எச்சரிப்பா இருப்பதற்கு மாம்சீகர்களை பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட நிறைய குறைகள் இருந்திருக்கு, பலவீனங்கள், அவிஸ்வாசம் இருந்துட்டா நிறைய பேர் வனாந்தரத்திலேயே அங்க விழுந்து போயிட்டாங்க. முக்கியமான பாயிண்ட் நமக்கு என்னன்னா, கண்டிப்பா இது வனாந்தரமா இருக்கிறதுனால வனாந்தரத்துக்கே உரிய அனுபவங்கள் தான் நியாயமா இங்க நம்ம எதிர்பார்க்கணும். கானானுடைய இலை பார்த்தல் அது கானான்ல, அது நல்ல ஒரு நிலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு அங்க இருக்கு. அடுத்த வாரம் மூன்றாவது பாகத்துல நம்ம போகும் பொழுது பிரயாணம் அங்க ஆரம்பிக்குது. மாம்சீக இஸ்ரேல் விஷயத்துல எகிப்தா விட்டு அவங்க வெளியா வராங்க. அந்த பத்தாவது வாதை முடிஞ்ச அடுத்த நாள் காலையில துவங்கி அங்க இருந்து காட்சிகள், அவங்களுடைய வனாந்திர பிரயாணத்தின் காட்சிகள் நமக்கு துவங்கும். அது நாம அடுத்த வாரம் சந்திக்கும் போது நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.